இப்ப ஆணவமலம் இருப்பதனால் நம்ம உலகியல் வாழ்க்கையில பல்வேறு விதமான தவறுகளை நாம் செய்கிறோம். அது விருப்பத்தை மறைக்கிறது. நான் எந்த தகுதியும் இல்லாம இருக்கேன், எனக்கு ஒரு தகுதியும் இல்ல, ஆனா யாராவது போலியா புகழ்ந்தா நரஸ்துதி செய்தால் எனக்கு அதுல விருப்பமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு சொல்லாங்க, நான் செய்யறேன் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன் வாயால, ஆனா உண்மையிலே ஒரு மேலும் புகழ்ந்தால் தேவலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா புகழ்ந்துகிட்டே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. அது ஆணவமலத்துடைய காரியம். இதை நம்ம விரிவா சொல்லலாம். நீங்க உலகியல் வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை இந்த அடிப்படையில் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஆணவமலம் எல்லார்ட்டையும் எப்படி இப்படிலாம் செயல்படுதுங்கிறது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதர் பேசினாலே நம்ம வந்து அவருடைய இயல்பு எவ்வாறு இருக்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் நியாயப்படி நம்முடைய செயல் தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது, அறிவு சொல்லுது. இது சட்டப்படி தர்மப்படி இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு அறிவுறுத்துகிறது. பிறன்மனை நோக்காத பேராண்மை அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு திருக்குறள் சொல்லுகிறது. ஆனா மனசு கேக்குதா? மனசு பல்வேறு வழிகளில் தாவி செல்கிறது. பால் உணர்ச்சி மனிதனை தவற வைக்கிறது, தடுமாற வைக்கிறது. அதனால் பகை உண்டாகிறது, பழி உண்டாகிறது, அச்சம் உண்டாகிறது. எல்லாம் திருவள்ளுவர் சொல்லுகிறார், பகை பாவம் அச்சம் பழி எல்லாம் உண்டாகுதான். இருந்தாலும் அறிவிலே தெளிவு ஏற்படுகிறது, இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாதுன்னு. ஆனா அப்படி அறிவு தடுத்தும் கூட விருப்பம் போய் செயல்படுகிறது. ஏன்? ஆணவ மலத்தினுடைய இயல்பு. அப்ப நம்ம போர் தொடுக்க வேண்டியது என்ன, எதோட கூட என்ன, ஆணவ மலத்தோட தான். அதை எப்படி களையலாம், ஆணவ மலத்தை நம்ம இருந்து எப்படி வேறுபடுத்தலாம், நம்ம எவ்வளவுதான் நம்முடைய அறிவினாலே கட்டி கட்டி வைத்தாலும் அதை மீறி நம்முடைய விருப்பம் செயல்படுகிறது. அப்ப அந்த விருப்பம் தவறான விருப்பம் என்று தெரிந்தும் கூட அதில் தடுமாறி நாம் விழுந்து விடுகிறோம், தவறுகளை செய்து விடுகிறோம். அப்படி தவறுகளை செய்வதனாலே மீண்டும் மீண்டும் நமக்கு வினைகள் சேருகின்றன, பாவம் சேருகிறது, பழி சேருகிறது. அப்படி இந்த உலகத்திலே நாம் துன்பப்படுகிறோம், துன்பம் தான் வந்து சேரும். எண்ணற்ற துன்பங்களை அனுபவிப்பவர்களாக மாறுகிறோம். இப்படி பல்வேறு வகைகளில் துன்பம் அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஆணவ மலம் நம்மிடமிருந்து அகல வேண்டும். நம்முடைய உடலும் மனமும் தூய்மைப்படுத்த வேண்டும். இப்ப எல்லாத்துக்கும் மூலமலமாயிருந்து மறைக்கின்ற ஆணவ மலத்தோடு போர் தொடுத்து அதனுடைய வலிமையை நாம் குறைக்க வேண்டும். அப்பதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வராது. அப்புறம் இத செயல்பாட்டில இருக்கக்கூடிய ஆணவல மறைப்பு, அப்புறம் அறிவில் ஆணவ மல மறைப்பு எப்படி மறைக்கனா, எனக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சிருக்காது. என்னுடைய பாடம் அப்படின்னா இப்ப சை சித்தாந்தம், திருவாசகம், அப்படி ரெண்டு விஷயம்லாம் நமக்கு கொஞ்சம் அறிவு தெரியுங்க. இப்ப படிச்சிருக்கிறோம், நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிந்தது போல சில சமயம் நம்ம மற்றவங்களை ஏமாத்த ஆரம்பிச்சோம். என்ன சொல்றது? அப்போ அறிவிலே ஆணவமல மறைப்பு ஏற்படுகிறது. அதனால தான் செய்யாத ஒன்றுக்காக தன்னுடைய அந்த புகழை விரும்புகிறது. உதாரணத்துக்கு இப்படி நிறைய சொல்லலாங்க. ஆணவமல மறைப்பு இப்படி பல்வேறு வகைகளில் ரிஃப்ளெக்ஷன், பல்வேறு வகைகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். இதை ஆழ்ந்து நாம் ஆராய்ச்சி செய்தால் ஒரு பெரிய உலகமே நமக்கு விரியும். நம்ம சுற்றி இருக்கிறவளே நம்ம ஒரு தெளிவான ஒரு கணிப்பு கொண்டு வரலாம். இப்படி ஆணவமலம் பல்வேறு வகைகளில் நம்முடைய அறிவை மறைத்து உயிர்களுடைய அனைத்தினுடைய துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது. விவேகானந்தர் மெட்ராஸ்ல வந்து அமெரிக்கா பயணம் சென்று மெட்ராஸ் சென்னைக்கு வந்தார். முதல்ல அவர் ராமேஸ்வரத்திலிருந்து இறங்கி சென்னைக்கு வந்தார். சென்னையில் ஒரு 5 சொற்பொழிவுகள் செய்திருக்கிறார். அப்போ அங்க வந்தபொழுது ஒரு மகாநாடு அவர் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தார். கூட்டத்தில் இருந்ததுல ஒரு இளைஞர் அவர் கேள்வி கேட்டார், இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு. சுவாமிஜி சொன்னார், 3 முறை சொன்னார், இக்னரன்ஸ் இக்னரன்ஸ் இக்னரன்ஸ், அறியாமை 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 ஆணவம் தந்தது. அதனால கடவுளை கண்டவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆணவம் தான் நமக்கு அறியாமைக்கு முழுமுதற் காரணம். ஆகவே இந்த ஆணவ மலமானது இவ்வாறு தனது சிறப்பு நிலையிலிருந்தும் பொது நிலையிலிருந்தும் நம்மை அடிமைப்படுத்தி இறைவனுக்கு அடிமையாக வேண்டிய, பரிபூரணனுக்கு அடிமையாக வேண்டிய நாம் ஒரு சடப்பொருளுக்கு அடிமையாகி கிடக்கிறோம் பாத்தீங்களா. அது காட்டுற பார்வையெல்லாம் பாத்துக்கிறோம், அது குழப்பிற குழப்பங்களுக்கெல்லாம் ஆட்படுகிறோம். அறிவிலே தெளிவில்லை, விருப்பத்திலே தெளிவில்லை, நம்முடைய சிந்தனையிலே தெளிவில்லை, செயலிலும் தெளிவில்லை. ஒன்றை மற்றொன்றாக நினைக்கிறோம். நன்மை தருவதையெல்லாம் தீமை தருவதாக தெரிகிறது, தீமை தருவதெல்லாம் நன்மை தருவதாக தெரிகிறது. ஆகவே மூலமலமாக நின்று ஆணவம் இவ்வாறு நம்மை மயக்கி வைத்திருக்கிறது. ஆகவே எல்லாவிதமான தடைகளுக்கும் மூலத்தடையாய் விளங்குவது ஆணவ மலம். அது அறிவினை மறைக்கிறது, அறிவிலிருந்து சிந்தனையை மறைக்கிறது, சிந்தனையிலிருந்து செயலையும் மறைக்கிறது. இது தெளிவா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் வந்து நம்ம வந்து இப்ப செய்யற எல்லா காரியங்களும் பவுண்டேஷன். இதுல நல்லா ஆழ்ந்து நீங்க வந்து இந்த உண்மைகளை, நுணுக்கமான உண்மைகள், இதுவரையும் நம்ம பலவேறு சொற்பொழிவுகள் கேட்டிருப்போம். அந்த சொற்பொழிவுகளுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. நம்ம நடத்துற இந்த பாடத்துக்கும் இந்த சவிசந்த பாடத்துக்கும். அதனால நம்ம வேற ஒரு ட்ராக்ல மாறி வரோம், புதிய செய்திகள் கிடைக்கும். அதனால கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க கவனிக்கணும். இதற்கு தகுந்தது போல நீங்க வீட்டுக்கு போனதும் பிறகும் நம்ம என்ன இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 4 மணி நேரம் கேட்டிருக்கோங்கிற விஷயங்களை தொடர்ந்து அதை தொடர்ச்சியா சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்படி சிந்திப்பதனால உங்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும். இந்த பாடங்களை ஆழ்ந்து நோக்குவது, கேட்பது, இதை செயல்படுத்த நினைப்பது. இறைவன் அகண்ட வியாபகமாக இருக்கிறான்னா கேட்டுக்கிட்டு அகண்ட வியாபகமா இருக்கான் அப்படின்னு போகக்கூடாது. அவன் பார்த்துட்டு இருக்கான், நம்ம நம்முடைய எண்ணங்களை கூட பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு எறும்பு கால் வச்சா அதனுடைய காலடி ஓசை கூட அவனுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அவனுக்கு தெரிகிறது. கண்காணி இருக்கின்றான் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்படி அதுக்காக தான் சைவ சித்தாந்தம் சொல்லப்படுகிறது. அப்படி யாரு வாழ்க்கையை முழுமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு தான் உண்டு. குருடும் குருடும் குருடாட்டமாடி குருடும் குருடும் குடிவிழுந்தவாறு என்ன, குருட்டினை நீக்கா குருவனை கொண்டால் குருடும் குருடும் குருடாட்டமாடி குருடும் குருடும் குடிவிழுந்தவாறே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆகவே 5 சேட்டைகளில் இருந்து வெளியே வருவோம். அப்பதான் உண்மையான இன்பம் நம்ம கட்டுப்பட்டு போயிருக்கிறதுனால 5 சுடவன் தயிரில் பொறு மத்துறவே அப்படிங்கிறார். தயிர்ல மத்த போட்டு கடைஞ்சா அந்த தயிர் எப்படி சுழலும் பாத்தீங்களா, அதுபோல 5 நான் சுழலுகின்றேன். புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஓர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனே விட்டெடுதி கண்டாய். புலன்கள் திகைச்சுனா நமக்கும் திகைப்பு வருகிறது. ஏன் நமக்கு திகைப்பு வரணும், வர வேண்டிய அவசியம் இல்லை. பயத்துல யாராவது ஒருத்தன் கத்தனானா இவனுக்கு என்னதுனால கத்தனானு இவனும் கத்த ஆரம்பிச்சிருவான். அவன் ஏதாவது ஒரு பூனை எப்பாவது கூட கத்திருப்பான், இவன் பக்கத்துல இருக்கணும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிருவான் என்னமோ அப்படின்ட்டு. அது மாதிரி புலன்கள் திகைப்பிக்க இங்க யானும் திகைத்து இங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனே விட்டெடுதி கண்டாய். ஆகவே ஆணவ மலமானது நம்முடைய செயலிலே தடை ஏற்படுத்துகிறது, சொல்லிலே தடை ஏற்படுத்துகிறது, அறிவிலேயே தடை ஏற்படுத்துகிறது. அறிவிலே ஏற்படுத்துறது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு. ஆணவ மலமானது நம்முடைய தலைவனையும் நம்மை அறிய விடாது. இதான் பருமை. அது அவனுடைய செயல்பாடுகள் புறத்தை நோக்கி அமைந்திருக்கின்றன. அப்ப அகத்தை நோக்கி போனாதானே இறைவனை தேட முடியும், நல்ல வெற்றியை தேட முடியும். அப்ப அகத்தை நோக்கி அது செல்லவே நம்மை பற்றி ஆராய்ச்சி பண்ண விடாது. உயிரை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்கு அது விடாது. சைவசிதா பாடம் கேட்கலன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அது நம்மளை விளக்கிய பார்க்கும். அதாவது தாய்மானவர் ஒரு பாடல அற்புதமா அந்த விஷயத்த சொல்றார். என்னை ஏன் நல்ல விஷயத்துல நீ ஈடுபடுத்தாம இதில் இவ்வளவு தடை உண்டு பண்றேன். மணிவாசக பெருமானும் சொல்கின்றார், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அதுக்கு முடி நிறைய தடைகளை எல்லாம் சொல்லிட்டு வர்றார். ஈர்க்கடை போகா இளமுலை மாதர்தும் கூத்தனை என கொள்ளையிற் பிழைத்தும் பித்த உலக பெருந்துரை பரப்பினில் மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும் நிறைய சொல்றார். செல்வமென்மா அல்லலி பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்வுடன் பிழைத்தும் பொல்வரம்பாய பலதுரை பிழைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. ஒரு தெய்வத்தினுடைய அருளை பெறுதல், ஒரு நல்ல வழியை பெறுதல், ஒரு சரியான வழியை பின்பற்றுதல்ங்கிறது கூட அது கூட ஒரு பாக்கியம், ஒரு நல்ல பேரு, நல் ஊழ் நமக்கு இருக்கணும். ஆகவே இந்த ஆணவ மலமானது யான் எனது என்னும் செருக்கை தந்து அறிவிலும் செயலிலும் விருப்பத்திலும் பல்வேறு விதமான தடைகளை ஏற்படுத்தி நமக்கு பல்வேறு வகையாக பாவங்களை செய்ய தூண்டி நம்மை படுகொடியில் வீழ்த்தி மேலும் மேலும் பிறந்திறந்து பொய்யாய் உடல்வதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் அப்படின்னு மணிவாசகர் சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஆணவ மலத்தில் இருந்து நம்மை வேறுபடுத்தி நம்மை சரியான பாதையில் நீக்க கொண்டு வந்து வைக்கக்கூடிய பேராற்றல் யாருக்கு இருக்குன்னா சிவருமான் ஒருத்தன் தான் இருக்கு. மாய வாழ்க்கையை மெய்யென்று நான் இந்த புலன்கள் காட்டுகின்ற ஆணவ மலம் காட்டுகின்ற வெளி உலக வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை சதம் என்று நினைத்து அதுதான் நித்தியமான வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, இந்த வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை இல்லை, உனக்கு உண்மையான இன்பத்தை தரக்கூடியது இந்த வாழ்க்கை தான் என்று நீ எனக்கு காட்டினாய் என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேயதோடுமை பங்கன். எல்லாம் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னா நமக்கும் ஆணவ மலத்தினுடைய சேட்டை எப்படி பண்ணிட்டு இருக்குது, நம்மகிட்ட எப்படி அதனுடைய தன்னுடைய வேலையை காட்டுகிறதுங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மற்றவர்கள் பேசினாலும் அவர்கிட்ட இந்த அளவுக்கு இருக்கு போல இருக்கு, வெறுப்பெல்லாம் வரக்கூடாது நமக்கு, அவர்கிட்ட இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆணவ மலம் தன்னுடைய பொது இயல்பில் ஏழு வகையாக தன்னுடைய வெளிப்பாடுகளை செய்கிறது, ஏழுல அடங்கல, இன்னும் நிறைய இருக்கு, சும்மா ஒரு கொஞ்சம் தொகுத்து சொல்றோம். இப்ப நான் சொன்னது யான் யானது என்ன இதெல்லாம் அதனுடைய பொது இயல்புகள் தான். அதாவது அது நுண்மையாக சிந்திக்க விடாது, பருமையாகத்தான் சிந்திக்கும். அப்ப பருமையாக சிந்திக்கும் பொழுது என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோ அந்த விளைவுகள் எல்லாம் அதனுடைய ஆணவமலத்தினுடைய சேட்டை தான். இப்பொழுது அதனுடைய சிவஞான முனிவர் மாபாடியத்தில் ஒரு ஏழு வகையாக அதனுடைய வெளிப்பாடுகள் விளங்கும் சொல்றார். அதை மட்டும் சொல்றேன்னா இந்த ஏழு அடங்கி விட்டது என்று நீங்கள் ஒன்று நினைக்க வேண்டாம். எத்தனை விதமான தவறுகள், எத்தனை விதமான குற்றங்கள், எத்தனை விதமான சிரமங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். ஒருத்தட குற்றம் என்று ஒன்று இருந்தால், மனதிலே ஒரு அழுக்கு ஒன்று இருந்தால், அது ஆணவ மனத்தினுடைய வெளிப்பாடு. முதல்ல மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம், முதல்ல ஒன்னு சொல்லலாம். மோகம், மோகம்னா என்ன? ஆசைப்படுதல். அதாவது நம்முடைய திருக்குறள் சொல்லுகிறது, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் மூணுலையும் ரொம்ப அற்புதமான நீதி நெறிகள் உண்மைகளை பற்றியெல்லாம் சொல்லுகிறது. நம்முடைய அருளாளர்கள் தங்களுடைய தேவார திருவாசகங்கள் திருமுறைகள்லாம் ஏராளமான உண்மைகளை சொல்லி இருக்கிறார்கள். குமரகுருவர் போல பல வகையான பிரபந்தங்களை எழுதிய பெரியவர்கள் எல்லாம் ஏராளமான உண்மைகளை சொல்லி வைத்திருக்கிறார். இப்படி ஏராளமான உண்மைகளை சொல்லி வைத்திருந்தும், நமக்காக அறிவுறுத்திருந்தும், கொள்ளத்தகுந்தது எது தள்ளத்தகுந்தது என்று எல்லாம் அறிவுறுத்தி இருந்தும் கூட நம்ம என்ன செய்யறோம்? நமது உறவினர்கள், நமது மனைவி, மற்ற ஆடைகள், அணிகலன்கள், எல்லா பொருள்களையும் பெரியவைகளாக நினைத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருள்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நாம் அர்ப்பணிக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பில் உயிரே போய்விடுகிறது. அப்படி பல்வேறு வகைகளில் இந்த ஆணவம் மோகத்தை உண்டு பண்ணுகிறது. எதில மோகத்திலேன்னா, இந்த பொருள்கள் நலம் பயக்கும். அஜினோமோட்டோ பெரிய துன்பம் தெரிகிறது செய்கிறது நமக்கு. மற்ற பத்தி பேச வேண்டாம், கொஞ்சம் நாகரிகமாக பேசிக்கலாம். அஜினோமோட்டோ அது உப்பு விட இன்னும் அதிகமான ஒரு துன்பத்தை உடலுக்கு தருகிறது. அது போட்டா ரொம்ப ருசியா இருக்கு. ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டா அடுத்த நாள் அஜினோமோட்டோ போட்டா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லு. ஃபாஸ்ட் ஃபுட்ல ஏதாவது சாப்பிட்டா தேவலான்னு நினைக்கிது. இது என்ன சொல்ல? அதாவது இது நல்லது, இது உயர்வானது அப்படின்னு தெரியுது நமக்கு. நம்முடைய உடம்புல இருக்கிற ரத்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது காரத்தன்மை உடையது. நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை உடையது. அதான் விரும்பி நம்ம நிறைய சாப்பிடுறோம். எண்ணெய், புளிப்பு சாமான்கள், அது அந்த வகையில் நீங்க பாத்தீங்க, பொருள் எல்லாம் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்ப உடம்புல இருக்கிற ரத்தம் என்ன தன்மை இருக்கு? காரத்தன்மை உடையதாக இருக்கிறது. சாப்பிடுற சாப்பாடு அசிடிட்டி, அமிலத்தன்மை உடைய சாப்பாடு. அப்ப ஒத்துக்குமா உடம்புக்கு? அது துன்பம் செய்யும். பல்வேறு அறிஞர்கள் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா நல்லது, இன்னும் சாப்பாடு சாப்பிடலன்னா சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ருசி வேண்டி இருக்கு நமக்கு, ஏற்றுக்கொள்வதில்லை. எது உடலுக்கு தீமை தருகிறதோ உற்சாகம் தருகிறதோ அதையெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடும்போது உடல் கெடுகிறது, மறுநாள் தீர்மானிக்கிறோம் இன்னைக்கு ராத்திரிக்கு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன தோணுது, மறுபடியும் அந்த ராத்திரி வந்தோடனே அந்த நேரம் வந்தோடனே நமக்கு இதை சாப்பிடலாம்னு தோணி போயிடுது. அப்போ அறிவினால் உணர்ந்தும், அருளாளர்கள் அறிவுறுத்தியும் அந்த மனமடங்காமல் அதிலேயே செல்வது, இதை எல்லா ஆசைகளுக்கும் வச்சு பொருத்தி பார்த்துங்க. அப்போ அப்படி செல்வது இந்த ஆணவ மலத்தினுடைய ஒரு செயல்பாடு, செயல்தன்மை. நம்மிடம் அதனுடைய பதிவு ஏற்பட்டதுனால நம்ம அந்த மாதிரி நம்ம அதில் ஈடுபடுகிறோம். அந்த மோகம் வருவதனால் அடுத்த இயல்பு வந்துடும். ஒரு தப்பு பண்ணோம்னா மற்ற தப்பும் வரிசையா கொண்டு வந்துடும். அப்போ இந்த மோகப்பட்ட பொருள்களை நாம் கடவுளுடைய அருளால் நாம் முன்பு செய்த புண்ணிய வசத்தினால் அதை நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். நல்ல அழகிய மனைவி நம்ம இருக்கிறாங்க, நல்ல மாட மாடிகள் இருக்கிறது, நிலபுலன்கள் இருக்கின்றன, எல்லாம் வசதியாக இருக்கிறோம், இல்ல ஃபேக்டரிஸ் இருக்குது, நிறைய இருக்குது, எல்லா சொத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு சேர்ந்த உடனே நமக்கு என்ன தோணும்னா, என்னை விட சிறந்தவன் யாரும் இல்ல, திறமசாலி யாரும் கிடையாது, நான் தான் மிக திறமை, டேலண்டட், நான் தான் ரொம்ப சிறந்தவன், நான் யாப்பார் அப்படி பேசி அவர்கிட்ட இருந்து அந்த காரியத்தை சாதித்தேன், இப்படி செஞ்சு செஞ்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லி இவனுடைய மதமானது, மதம் இதான் மதம் என்று சொல்வது, மதர்த்து போய் ஆணவ மலத்தினுடைய வெளிப்பாட்டில் இந்த மதம் என்பது ஒன்று இப்படி செயல்படுகிறான். எவ்வளவு பெரிய ஃபேக்டரி கட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய நிலப்புலன்கள் வைத்திருந்தாலும், ஒரு சுனாமி வந்தா காணா போயிடும், இயற்கை ஒரு நிமிஷம் கண்ணை சிமிட்டுச்சுன்னா சரியா போயிடும். ஆனால் தெரிந்திருக்க வேண்டும், இறைவனுடைய அருளால் இந்த சம்பத்துகள் நமக்கு வந்திருக்கு, இத நல்ல காரியங்களுக்கு நாம் உரியவைகளாக இவைகளை செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு பணிவாக ஒவ்வொரு நன்மையும் நாம் அனுபவிக்கணும். அனுபவிக்கிற நன்மைகளை எல்லாம் இறைவனுடைய அருள் என்றே நாம் அனுபவிக்கணும், இறைவனை நினைத்துக் கொண்டே அனுபவிக்க வேண்டும். அப்படி நினைத்துக் கொண்டு அனுபவிக்கும் பொழுது வருகின்ற குற்றங்கள் கூட நம்மிடம் வராமல் போய்விடும், அவனுடைய கை நம்மை தடுத்துரும். தீதில்லை வாணி சிவகருமம் சிதைத்தானே சாதியும் வேதியன் தாதையனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர்களோட பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம். சிவருமானை மனதிலே நினைத்துக் கொண்டிருந்தான், அவனுக்கு யாரும் தெரியல, அவன் சிவதர்மன் சண்டேஸ்வரன் ஒரு கோயிலுக்கு மண்ணால கோயில் கட்டியிருந்தான், அந்த மண்ணால கோயில் கட்டு மண்ணாலே சிவலிங்கம் சமைத்திருந்தான், அதை அவன் சிறைவனாகவே உணர்ந்தான், இது இறைவனுடைய கோயிலாகவே நினைத்தான். ஒரு கால் வந்து அந்த அபிஷேகம் செய்து கொண்டிருக்கும் சிவலிங்கத்தை சிதைத்தது, அது யார் கால்னு பார்க்கல, வெட்டினான், தன்னிடம் இருந்த மழுவால் வெட்டினான். சாதியும் வேதியன் தாதி தனித்தாளி ரெண்டு மணிவாசபுரம் அதை விரித்து சொல்றார், அவன் செய்தது சாதியும் வேதியன், அவன் பிராமணனை கொள்றது பிராமகத்தி தோஷம் வந்துடும், அப்போ அவன் சாதியிலே வேதியனாக இருக்கிறான், வேதியன் மட்டுமல்ல இவனுடைய சொந்த தந்தை, அப்படி இருந்தும் பார்க்கவில்லை இவன் இந்த சிவ நினைவிலே என்று கொண்டு அந்த காலை துண்டிக்கிறான். அப்படி துண்டித்த பிறகு இந்த சண்டேஸ்வரனுக்கு கிடைப்பது சிவபதம், அவன் தப்புதானே பண்ணா, அப்ப அவனுக்கு வந்து கொலை குற்றம் வந்திருக்கணும் இல்லையா, பிரம்மகத்தி வந்திருக்கணும் இல்லையா, தகப்பனாரை துண்டித்த பாவம் வரலையே, நாம் உடுத்துகின்ற பரிகலமும் எல்லாத்தையும் அவனுக்கு இல்ல சிவபெருமான் கொடுத்தான், தன்னை போலே வச்சுட்டானே, பாருங்க எல்லா கோயிலையும் சண்டேஸ்வரன் நாயனார் பக்கத்துல இருக்காரு, யாருக்காவது அந்த பதம் கிடைத்ததா, அப்பாவோட காலை வெட்டினவருங்க அவரு. தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானே, சிவகருமம் சிதைத்தானே, அவன் காலை வெட்டினான், அவனை தேவர்கள் எல்லாம் தொழுதார்கள், பாதகமே சோறு, அந்த பாதகம் செய்வனுக்கு சோறு என்றால் முக்தி பேரை இறைவன் வகுத்தளித்தான். அப்போ இறைவனை நினைந்து செய்யக்கூடிய அறமல்லாத செயல்களும் அறமாக மாற்றப்படுகின்றன. அந்த சிவலிங்கத்தை சிதைத்த கால்கள் நரகத்துக்கு செல்ல வேண்டியவை, அப்படி நரகத்துக்கு சென்று பலகாலம் துன்பப்படுவதை இறைவனுடைய திருவருள் காலை வெட்டியதால் அந்த பிறவியில் அந்த கால் போச்சுங்கிறதான் நரக படுகொடியில் அவனுக்கு கிடையாம போயிட்டு, அப்போ பெரிய துன்பம் அடைவதை தவிர்த்து சின்ன துன்பத்தோடு விடப்பட்டது, அவனுக்கு நன்மை, அவன் செய்த செயலுக்கும் அவனுக்கும் நன்மைதான் செய்தார்கள். ஆகவே இந்த காரியத்தை இறைவனை நினைத்துக் கொண்டு செய்த அந்த காரியம் அவனுக்கு முக்தி பேற்றை வழங்கியது. அப்ப சிவபெருமான் கொலை பண்ணலாமா, சிவபெருமானுடைய நினைவிலேயே முற்றுமிருந்து தன்னை மறந்திருந்த நிலை, அதை நம்ம நினைச்சு பார்க்கணும், சிவன் தான் ஜெய சொன்னார்னு யாரும் கொலை பண்ணலாமா, பாவம் தான் வரும். சிவபெருமானுடைய நினைவிலே ஊறி எழுந்திருக்க வேண்டும், ஊறி அப்படியே ஊறி இருக்க வேண்டும். அப்ப என்ன சங்கல்பம் இருக்கிறதோ அவருடைய சங்கல்பம். ஆகவே என்னுடைய செயலால் இந்த மாடுமனை சுற்றம் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது, என்னை போல பெரிதொருவன் இருக்க முடியாது, நானே மிக சிறந்த திறமைசாலி, என்னை விட அறிஞன் யாரும் இருக்க முடியாது என்று செயல்படுகின்ற தன்மை ஆணவமலம் தன்னுடைய செயல்பாடு. அடுத்தது அராகம். இந்த மோகமும் மதமும் வந்த உடனே அடுத்தது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பொருள்களை அவன் சேர்த்து வைத்திருந்தாலும் மேலும் 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 பொருள்களை குவித்து வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் டபுள் ட்ரிபிள் அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. அராகம் என்றால் பேராசை. இப்படி உலகாயுத பொருள்களை மேலும் மேலும் குவித்து வைக்க வேண்டும் என்ற பெருவிருப்பம் ஆசை, அது வந்து ஆணவமலத்தினுடைய மூன்றாவது வெளிப்பாடு. இந்த பொருள்கள் முதல்ல மோகம், அடுத்தது மதம், அராகம், ஆசை, பேராசை, மூணு வந்துருச்சு. அதனுடைய உச்சகட்டத்துக்கு போயாச்சுன்னா, மூணு கார் இருந்துச்சா ஏதோ ஒரு சிரமம் இவனுடைய கஷ்டகாலம் போல இருக்கு. ஒருத்தன் காரை தேடிட்டான், கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அந்த கார் வந்து சேர்றதுக்குள்ள ஒரே கவலை. ரெண்டு கார் இருக்கிறத பத்தி சந்தோஷம் இல்ல, ஒரு கார் போனதை பத்தி கவலை. ஆஹா, அது ரொம்ப ராசியானது, அது வந்த பிறகுதான் இந்த ஃபேக்டரி வாங்கினோம் நம்ம, இந்த மாதிரி நில உலன்கள் வாங்கினோம், இந்த சுற்றம் வாங்கினோம், இந்த இதெல்லாம் சுற்றம் எல்லாம் வந்து சேர்ந்து நமக்கு பழைய நண்பர்கள்லாம் நமக்கு வந்து சேர்ந்தாங்க, சொந்தக்காரங்க கூட அதுக்கு பிறகுதான் நம்மகிட்ட வந்து சேர்ந்தாங்க. இந்த கார் போயிடுச்சு, கார் போயிடுச்சுன்னு லபோ லபோ லபோன்னு கவலைப்படுகிறான். அப்ப கவலையும் அந்த பொருளினால் இழப்பினால் வருகின்ற கவலையும் ஆணவ மலத்தினுடைய ஒரு செயல்பாடு, அதனுடைய தன்மையினாலதான் அந்த கவலை வருகிறது. அந்த கவலையினால மேலும் கவலை மிகுந்து இன்னும் நீண்ட காலத்துக்கு காலாம போயிடுது. அப்படியே இல்லாமல் ஒருவனுக்கு இருக்கின்ற பணம் முழுதும் ஏதோ ஒரு செயல்பாட்டினால அதுக்கு அவன்கிட்ட இல்லாம போயிடுதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன செய்யறான், தன்னிடம் இருக்கின்ற இந்த எனது என்று சொல்லக்கூடிய பொருள்கள் அவனிடமிருந்து வெளிப்பட்டு போனதுனால அவனுக்கு தாபம் உண்டாகிறது. தாபத்தினால் கண்ணீர் ததும்பி வெளிவருகிறது, மனம் ஓயாது உளைச்சல் படுகிறது, கொதித்துக் கொண்டே இருக்கிறது, வயிற்றுச்சலா இருக்கு. நேத்து போய் இந்த நல்ல காரியத்துக்கு தானே போன, கும்பாபிஷேகத்துக்கு 10 பவுன் செயின திருடி போயிட்டானேன்னு அழுது அரற்றி தாபமடைந்து உடல் வெப்பமடைந்து துன்பப்படுகின்ற நிலைமை ஏற்படுகிறது. அது தாபம். அதுக்கு அடுத்தது வாட்டம். அது நிரந்தரமாவே காணா போச்சுன்னா அதை நினைச்சே சோர்ந்துங்காம படுத்துக்கிறது. வாட்டம் அரற்றி சமயத்துல கத்தி மூச்சு அடைந்து, இந்த பொருள்கள் மாலை மட்டுமல்ல, யாராவது நமக்கு வேண்டியவர்கள் இறந்து போனாலும் அதுவும் இதுல சேரும். உலகத்துல எதுவும் நிரந்தரமானது இல்ல, சுட்டி காட்டக்கூடிய பொருள். இப்ப நம்ம அதெல்லாம் பத்தி நம்ம விரிவா ஆராய்ச்சி பண்ண போறோம். கையால் சுட்டி காட்டப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் அழிவுக்குரியன. இந்த மாயினால் மாயினால் ஆக்கப்பட்ட உடலால் பார்க்கப்படுகின்ற பொருள் எல்லாம் அழிவுக்குரியன. காலம் ஒரு காலம் இல்லாவிட்டால் இன்னொரு காலம். இரும்பு துண்டு எங்கெங்க அழியும்னா, இதை போட்டு வச்சிருங்க ஒரு 100 வருஷம் கழிச்சு இது காணப்படும். இது சாஸ்வதம் கிடையாது. சூரியனே சொன்ன பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் காலமெல்லாம் நிர்ணயித்து இருக்கிறார்கள். இப்படி எந்த பொருளும் உலகத்தில் தோன்றியதெல்லாம் அழியக்கூடியதான். நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. இந்த கோயில்ல 36 தத்துவம், 96 தத்துவம் இருக்கு. 30, 30, 30, 60 செப்ப மதுருடை கோயிலுள் வாழ்வர். செப்பமாக செய்யப்பட்ட கோயில் எத்தனை? 30, 30, 36 எத்தனை தத்துவம்? 96 தத்துவங்களினால் அழகாக கட்டப்பட்ட கோட்டை. 30, 30, 30, 60 செப்ப மதுருடை கோயிலுள் வாழ்வர். செப்ப மதிலுடை கோயில் சிதைந்த பின், உயிர் இந்த உடம்பு விட்டு ஓடிய பின், ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. 96 தத்துவம் என்ன பண்ணணுமா? ஓட்டமா ஓடிபடுமா உடம்பு விட்டு? அப்ப உடம்புக்கு இதுதான் இயற்கை. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார். பணக்காரர் ஒருத்தர், இது முதலில் வகுப்புல சொல்லியிருக்கேன், பணக்காரர் ஒருத்தர் ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தார், இருப்பார், இருக்கக்கூடியவர். சாப்பாடுலாம் வந்து கஞ்சிதனம் பண்ண முடியாது, நிறைய சாப்பிடுவார். ஒரு கவளம் சாப்பாடுக்கு ஒரு சுவை, அது மாதிரி 32 கவளம் சாப்பிடுவாராம். மத்தியானம் வந்து பெரிய இலையெல்லாம் வாங்கி கொடுத்து, மனைவிட்ட நிறைய காய்கறிகள் சமையலுக்கு உண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து சமைக்க சொன்னார். 32 வகையான சாப்பாடு செஞ்சாச்சு. ஒரு சாப்பாடு ஒரு உருண்டை சாப்பிட்டாருன்னா அந்த டேஸ்ட் கிடையாது, அடுத்தது வேற டேஸ்ட்ல வரும். இப்படி 32 சாப்பாடை மனைவி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டார். சரின்னு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம், 2 மணி ஆச்சு. சாப்பிட்டு மனைவி ஒரு பக்கம் எடுத்தாங்க, ஒரு பக்கம் அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடும் அந்தனம் கொண்டார். அந்த அம்மா ஒரு பக்கம் எடுத்துச்சு, ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டு இருந்தார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இடப்பக்கம் லேசா வலிக்குதே அப்படின்னார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அப்படி சொல்லிட்டே கடந்து கொஞ்சம் உருண்டார் திருமூலர் எல்லாம். ஆகவே வந்துங்க, தோன்றிய உலகில் தோன்றிய யாவும் மறைவுக்கு உட்பட்டவைகள். அதனால எதனாலும் அப்படி வாட்டமுற்றால் உலகத்தினுடைய இயற்கையை நாம் புரிந்து கொள்ளவில்லை, இறைவனுடைய சிருஷ்டியை உணர்ந்து கொள்ளவில்லை, இறைவனுடைய சங்கல்பத்தை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. சைவ சித்தாந்தம் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு தெளிவு கொடுத்துரும். அதே சமயத்தில் ஒருத்தர் உடம்பு சரியா இல்லாம போயிட்டாருன்னு வச்சுங்க, அவனுக்கு விதி அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சைவ சித்தாந்தி விடமாட்டான். யாரை விடவும் இவன் தான் அவன் எடுத்துட்டு போய் உடனே செய்ய வேண்டிய சிகிச்சையில முழுசும் செய்வான். உயிர் இருக்கின்றவையிலும் அவன் துன்பப்படாமல் அவன் பாதுகாப்பான். உயிர் போனது மிருகம் அழுதுகிட்டு இல்லாம எப்படி டிஸ்போஸ் பண்ணும் பண்ணிடுவான், ரெண்டையும் செய்வான். அவன் தான் தீரன். சைவ சித்தியா மிகச்சிறந்த அறிஞனாகவும் தீரனாகவும் செயல்பாடு உள்ளவனாகவும் சாரி காரியத்தை ஒழுங்கா செய்யறனாக அவன் தான் விளங்குவான். அப்புறம் அதுக்கு அடுத்தது விசித்திரம் அப்படின்னு, இந்த உலகத்தில பல்வகையான செல்வங்களை இவன் தேடுகிறான், சில செல்வங்களை இவன் இழந்திருக்கிறான். ஒரு காலத்தில் இல்லாட்டி ஒரு காலம் போயிடும் அவனுக்கு தெரியும். ஆனாலும் இருக்கிற பொருள் எல்லாம் இதெல்லாம் சாஸ்வதமா நம்மகிட்ட இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடும். ஆணவ மலத்தினுடைய ஒரு தன்மையினால எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கும், இதெல்லாம் ஒண்ணும் மரியாதை, எல்லாரும் செத்துப்போம் நம்ம மட்டும் செத்துப்போக மாட்டோம். அவனுக்கு எல்லாருக்குமே யாரும் எல்லாருமே சாஸ்வதமா இருக்கிறதா தான் ஒரு ஒருத்தருக்கும் நினைவு இருக்கும். எல்லா பொருள்களும் நம்மளை விட்டு போகாது, இது நிச்சயம் ஆகும். அவங்க வீட்டுல போயிட்டு நம்ம வீட்டுல அதெல்லாம் ஒன்னாகாது அப்படின்னு எல்லாம் நினைப்பான். இது என்னன்னா விசித்திரம் என்றா ஏழாவது ஒரு செயல் ஆணவ மண்டத்தினுடைய. இது ஏழுல அடங்கி இல்ல எண்ணிலே, அது அவங்கவுங்களுக்கும் அனுபவங்கள் மக்கத்துல பார்க்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். இது இன்னும் இது சிவஞான சுவாமிகள் தன்னுடைய மாபாடியத்துல இந்த ஏழு விஷயங்களை பற்றி சொல்லுகிறார். இது ஆணவ மலத்தினுடைய பொது இயல்பாக சொல்லப்படுகிறது. இந்த ஆணவ மலம் வந்து எல்லா ஜீவர்களையும் ஒரே மாதிரியாக பற்றி பிடிப்பதில்லை. ஆணவமலத்தை இந்த உயிர்கள் பற்றி பிடிக்கின்ற தன்மையை வைத்து உயிர்களை மூன்று வகைகளாக பிரிக்கலாம். அது என்னன்னா விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். கேள்விப்பட்டு மட்டும் வச்சுங்க, பிற்பாடு வருகின்ற வகுப்புல இதை பத்தியான ஆழமான உண்மைகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆணவமலம் மென்மையாக உடையவர்கள் விஞ்ஞானகலர், ஆணவமலம் சற்று கூடுதலாக உள்ளவர் பிரளயாகலர், அதை விட அழுத்தமா உடையவர்கள் சகலர் அப்படின்னு சொல்லலாம். ஆணவமலம் மட்டும் உடையவர்கள் விஞ்ஞானகலர் எழுத வேண்டாம், பார்த்துக்கலாம். ஆணவமும் கண்மும் உடையவர்கள் பிரளயாகலர், ஆணவம் கண்மும் மாயையுடையவர்கள் சகலர். ஆக அப்படி ஆணவமலத்தை வந்து இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறோம். ஆணவ மலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பற்றி நம்ம பிடிச்சிருக்காது உயிர், அதுல வித்தியாசங்கள் இருக்கும். ஞானிகளும் உலகத்தில் தான் வாழ்கிறார்கள், ஞானத்தை தேடுபவர்களும் உலகத்தில் வாழ்கிறார்கள். அப்படி தேட முயற்சி செய்கின்ற ஆரம்ப காலத்தில் இருக்கிறவர்களும் இதில் தான் வாழ்கிறார்கள், முயற்சியே செய்யாதவர்களும் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறார்கள். ஒரு வலைஞன் வலையை வீசினான்னு வச்சுங்க, இந்த வலையிலே படாம சில மீன் தள்ளி வச்சு ஓடிவிடும், துள்ளி வீசி ஓடி போய் தப்பிச்சு ஓடிவிடும். சில மீன் என்ன செய்யும்னா வலையை போட்டா கூட எங்கேயாவது ஓட்ட இருக்கான்னு பார்த்து அது வழியா தம்பிச்சு ஓடிப்படும். சில மீன்கள் வலையை அறுத்துக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணும், பல மீன்கள் பாத்தீங்கன்னா பேசாம உள்ளே நீந்திட்டு. அதே மாதிரி இந்த உலகத்தில் வலைக்கு தப்பாத ஜீவர்கள் இருக்கிறார்கள், இந்த வலைக்கு மாட்டிக்கிட்டு வெளியில பொத்துக்கிட்டு வெளியில போற ஜீவன் முக்தர்களும் இருக்கிறார்கள். இந்த மண்ணுலகத்தில் வாழ்கின்ற பொழுதே இறைவனை பற்றி முமுட்சுக்கள், இறைவனை தேடுகின்ற முமுட்சுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த வலையை ஓட்ட போற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க. இது உலகம் துன்பம்னே தெரியாம இது கெடுக்கிற சுகங்களே நமக்கு சதம் என்று நினைத்துக் கொண்டு இந்த கடவுளை பத்தி பேசுறவங்களாம் வீணா வாழ்க்கையை கழிச்சுக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது மாதிரி இருக்கிறவர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பல்வேறு வகையாக இருக்கிறது ஆணவ மலத்தினுடைய தன்மைகளும் வெளிப்பாடுகளும். இந்த ஆணவ மலம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தாழ்ந்தவற்றையே நாடுவார்கள். பார்க்கடலே ஒரு பூனை குடியிருந்தான், பார்க்கடலே ஒரு மீன், அந்த மீன் வந்து சாப்பிடறதுக்கு பாலே குடிச்சுட்டு இருக்கலாம்ல, ஆனா அப்படி பண்ணாதான் அது தன்னுடைய அதோட குஞ்சு மீன் எங்காவது இருக்கா அதை திமுன்னு போயிடுமா. அது போல இந்த ஆணவமலை வசப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல விஷயங்களே அவங்களுக்கு தெரியாது, அவர்கள் தாழ்ந்த விஷயங்களே நாடி சென்று கொண்டிருப்பார்கள். உரியிலே இருக்கின்ற பாலை இருந்தாமல் பூனை என்ன பண்ணும், கரப்பாம்பூச்சி பக்கத்தில் இருக்கிறத போய் சாப்பிட போவான். அதுபோல இந்த உயிர் வர்க்கமான இதெல்லாம் திருவருள் பயன் வரும்பொழுது சொல்லலாம், விரிவா சொல்றேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு. இந்த உயிரானது கீழ்மையை நோக்கி செல்லும், எதனால ஆணவ மலத்தினுடைய தாக்கத்தினால் கீழ்மையை நோக்கி செல்லும். ஆகவே இந்த ஆணவ மலம் கீழ்மையானவற்றை நன்மையாக நினைத்து, கீழ்மையானது நமக்கு நன்மை பயக்கும் என்று நினைத்து அதையே நாடி ஓடும்படியாக செல்லும். இந்த ஆணவமலம் என்று உயிர் தோன்றியதோ அன்றே இந்த உயிரை அது பற்றி இருக்கிறது. ஆணவமலம் உயிரினுடைய இயல்பு கிடையாது, அதுக்கு வந்து பற்றிய பிறகு வந்து சேர்ந்ததுதான். ஆகவே வந்து சேர்ந்தது உயிரை விட்டு ஒரு காலத்தில் நீங்க வேண்டிய அவசியம் அதற்கு உண்டு. ஆகவே முக்தியில் நம்ம இறைவனுடைய நாம் சாதனைகள் எல்லாம் செய்து இறைவனை பற்றிய உண்மைகளை எல்லாம் உணர்ந்து இறைவனை பற்றியே ஆழமாக சிந்தித்து அதன் விளைவாக ஆணவமலம் முற்றும் நீங்கிய பொழுது நீங்கி இருக்கின்ற தன்மையில் நாம் சிவபெருமானுடைய திருவடி பேற்றி அடைந்து ஆணவமலத்தினுடைய தாக்கத்திலிருந்து முற்றிலுமாக நாம் விடுபடுவோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தாய்மானவர் ஒரு பாடல சொல்லுகிறார், அவர் ஆசையாக சொல்லுகிறார், ஒரு பிரார்த்தனையாக சொல்லுகிறார், ஆணவத்தினோடு அத்திவிதமானபடி. ஆணவம் வந்து ஆணவம் வேற நம்ம வேறன்னு சொல்லாதபடிக்கு அந்த அளவுக்கு ஆணவமலத்தோடு அழுந்தி இந்த உயிர் இருக்கிறது இல்லையா, அது அத்துவிதம். ஒன்று ரெண்டு பொருளாக இல்லாமல் ஒரே பொருளாக ஆனபடி, அத்துவிதமாகனபடி, மெய்ஞான தாணுவினோடு அத்துவிதமாகினால் என்னாலோ. எப்படி ஆணவமலத்தை விட்டு விட்டு நான் இதனோடு எப்படி ஐக்கியமாக இருந்தேனோ, அப்படி மெய்ஞான தாணு நிலைத்த பொருளாகிய சிவரம்பொருளை சேர்ந்திருந்து அவனோடு ஐக்கியமாகி நான் வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு எந்த சித்திக்க போகிறதோ என்று பெருமான் சொல்கிறார். மிகச்சிறந்த பிரார்த்தனை பாடல், தினம் கூட நம்ம சொல்லலாம். ஆணவத்தினோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தாணுவினோடு அத்துவிதமா சாருனால் என்னாலோ. மணிவாசக பெருமான் எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை விட்டு நீங்கி இறை நினைவு விட்டு நீங்கி இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆணவமலம் இந்த உயிரை தன் வசப்படுத்திக் கொள்ளப்பார். இறைவனை நினைந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் முன்னால் வர முடியாது ஆணவமலத்தினால். இறைவன் முன் வர முடியாத ஆணவமலம் எப்படா இவனை பற்றலாம், எப்படா மறைக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கும். இறைவன் நினைவோடு இருக்கும் பொழுது வர முடியாது. இறைவனுடைய விட்டம்னா அந்த இடத்த ஃபில் பண்றது யார் வருவா? ஆணவமலம் வந்துடும். அதனால நம்ம வந்து இறைவன் நினைவோடு இருக்கின்ற காலம் எல்லாம் ஆணவமலத்தினுடைய சேர்க்கையில் இருந்து விடுபடுகின்ற நல்ல காலமாக அமையும். அதெல்லாம் பிடித்த பத்தில பத்து பாடல்களையும் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே, பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்கு அருளி, பூசனை உகந்து என் சிந்தையுள் பொந்து புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே, தேசுடை விளக்கே செல்வமே சிவருமானே, ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே, புன்புலால் யாக்கை புரைபுரை கணிய பொன்னடும் கோயிலா புகுந்து என்பலாம் உருக்கி எளியாண்ட ஈசனே மாசிலா மணியே, துன்பமே பிறப்பே இறப்புடுமையக்காம் தொடக்கலாம் மறுத்தனர் சோதி, இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே, உம்பர்கட்டரசே ஒடிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பனப்பழுத்தன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே, செம்பொருத்துணிவே சிறுடை கடலே செல்வமே சிவருமானே, எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த அறமுதே, பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி விரிக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, எம்பொருட்டுண்ணை யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. இந்த பாடல்கள்ல பத்து பாடல்கள்லையும் அப்படி சிக்கன பிடிக்க வேண்டும், இறுக்கி பிடிக்கணும், ஒரு இடைவெளியே இருக்கக்கூடாது, காற்று கூட நுழைவதற்கு இடைவெளி இல்லாமல் அந்த இறைவனுடைய திருவடியை சிக்கன பிடித்திருக்க வேண்டும். அதனால இந்த பாடல் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆணவமலம்ல விட்டு விடுபடணும்னா இந்த பத்து பாடல்களும் மந்திர பாடல்கள், நீ எண்ணிலிருந்து அதை படிக்க ஆரம்பிச்சிடணும். ஆணவமலத்தினுடைய தாக்கம் மெல்ல மெல்ல நம்மை விட்டு குறைந்து போய்விடும். சிக்கன பிடிக்க வேண்டும், என்னுடைய கருத்துக்களிலும் ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். முதல்ல ஒரு எப்பதாலும் இறைவனை பற்றி நினைக்கின்ற சிந்தனை உடனே நமக்கு வந்து விடாது, அதை பழக்கப்படுத்த வேண்டும். பழக்கப்படுத்தினாதான் அந்த சிந்தனை நமக்கு உரைப்பாக நம்முடைய உள்ளே தங்கும். எதையும் பழக்கத்தினால் நாம் சாதித்து விடலாம். எவ்வளவோ பெரிய காரியங்கள் எல்லாம் பழக்கத்தினால் பெரியவர்கள் சாதிக்கிறார்கள். அதுக்கு நிறைய உதாரணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மீண்டும் மீண்டும் செய்தல். அதனால இறைவனை பற்றிய சிந்தனைகளை ஒவ்வொரு நாளிலும் எல்லா வேலைகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பழக்கப்படுத்திக் கொண்டு அப்படி பழக்கப்படுத்திக் கொள்ள எந்த அளவுக்கு நாம் அப்படி இறைவனுடைய சிந்தனையை நாம் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு ஆணவமலத்தினுடைய தாக்கமும் அதனால் நமக்கு விளையக்கூடிய துன்பமும் நம்மை விட்டு நீங்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம்.